உலகம்
கிழமை மாலை 5:30 அளவில் நமது ஆக்லாந்து மாநகரின் பிளானட் எஃப்எம் ஆடியோ 104.6 எஃப்எம் என்கின்ற அலைவரிசையின் மூலமாக உலகின் மூலை முடுக்கெல்லாம் இணையதளம் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்தடைவதில் பெருமிதம் கொள்ளுகின்றோம். தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் பெருமையும் சாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்பது எமது விருப்பம். ஆகவே அன்பர்களே, உங்களது கருத்துக்களை இவனை 0217398 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விருப்பம் உண்டென்றால் எம்மை இதே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? நல்ல கவி வளவன், நம்பனுரை செம்மனத்தனன், வெல்ல தமிழ்ச்சுவை நாவீராளன், சொல்லறிய மெய்யுணர்வு நன்குடைய மீனாட்சி சுந்தரன், தெய்வ அருள் பெற்றுயர்க தேர்ந்து என்று கம்பன் அடிப்பொடி சா கணேசன் அவர்கள் வாழ்த்தியவரும், சொல்லோவியர், திருமந்திரச் சொல்மணி, விரிவுரை வித்தகர், திருப்புகழ் உரைமணி, செந்தமிழ் பேரொழி, நற்றமிழ் நாவலர் என்று பட்டப்பெயர் பெற்றுள்ள மதுரை திரு சோசோமி சுந்தரம் அவர்கள் கந்தபுராணம் என்கின்ற சொற்பொழிவின் பகுதியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி இந்த வாரத்தில் அவர் என்ன கதை சொல்கிறார் என்பதை கேட்டு மகிழ்வோம்.
அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார். தெரிதவரியலரிமதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதிபதி கரிய வனமாலி இலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிருதன் உரம் அற அயிலை விடுவோனே. இவர்களையெல்லாம் அலைய வைத்த சூரனுடைய ஆற்றல் தேயுமாறு வேல்விட்ட பெருமானே. சூரன் இப்படியா அவன் புள்ள ஒருத்தன், அவனுக்கு பானுகோபன் பேர். பானுகோபன்னா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே சூரியனை கோவித்தவன். தேவர்களையெல்லாம் கொண்டு சிறையில போட்டு விட்டான் பானுகோபன். இந்திரனுடைய புள்ள ஜெயந்தன் அவனும் சிறையில கிடக்கிறான். இந்திரன் பிரம்மா காலில் போய் விழுந்தான். பெருமானே, தேவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள். என் மகன் ஜெயந்தன் சிறைப்பட்டு விட்டான். தேவலோகம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. சூரன் ஆட்சியை பிடித்து கொண்டு விட்டான். பிரம்மா நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். பிரம்மா சொன்னார், நம்ம ஒரு தப்பு பண்ணணும், அதைத்தான் இப்போ அனுபவிக்கிறோம். கடவுள் எப்பொழுதும் கருணை தான் காட்டுவார். என்ன தப்பு பண்ணினோம்? தக்க யாகத்தில் சிவபெருமான் இல்லாத பொழுது நாம் கலந்து கொண்டு பங்கு பெற்று சிவ நிந்தனையில் பங்கேற்ற பாவம் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டோம். நம்முடைய தீய வினைகளை எல்லாம் சிவபெருமான் சூரன் மூலம் மாற்றுகிறார். பிள்ளைக்கு கட்டி வந்தால் வைத்தியரை கொண்டு அறுவை சிகிச்சை செய்வது மாதிரி நாம் செய்த பாவத்தை அறுத்து சிகிச்சை செய்வதற்காக சிவபெருமான் சூரனை அனுப்பி வைத்திருக்கிறார். பிரம்மா திருமாலிடத்திலே போய் கேட்டார். திருமால் சொன்னார், ஒன்று செய்யலாம். என்ன? சிவபெருமானுடைய அருட்சக்தியினால் அன்றி சூரனுக்கு அழிவு கிடையாது. அப்போ சிவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பிறந்தால் சூரனுக்கு அழிவு வரும். சிவன் ஒரு பக்கம் தவம் செய்கிறார், அம்பாள் பராசக்தி ஒரு பக்கம் தவம் செய்கிறார். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே குழந்தை பிறக்கும். என்ன செய்யலாம்? ஒன்று செய்யலாம், பிரம்மா உன் தம்பிக்கு மன்மதன்னு பேரு, அவனை அனுப்பு, அவன் கைலாசத்துக்கு போகட்டும், சிவபெருமான் மீது 5 மலர் பானங்களை விடட்டும், சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கொள்ள ஒப்புக்கொள்வார் என்று திருமால் கூற, பிரம்மா மன்மதனை பார்த்தார். மன்மதன் பதறிவிட்டான். பெருமானே, நான் யாரை வேண்டுமானாலும் மயக்குவேன், சிவபெருமானை மயக்க முடியாது. அகலிகையின்பால் இந்திரனை மயக்கினேன், திலோத்தமையின்பால் பிரம்மாவை மயக்கினேன், தாரையின்பால் சந்திரனையே மயக்கினேன். ஆனால் சிவபெருமான் துறவிகளின் தெய்வம், என்னால் முடியாது. அவன் உடம்பெல்லாம் அக்னி, அவன் கண்ணில் அக்னி, அவன் கையில் அக்னி, அவன் வாயில் நெருப்பு, நினைத்தால் நான் எரிந்து போவேன். அண்ணா, நான் உங்கள் தம்பி, என்னை அழிக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்களா? பிரம்மாவை பார்த்து மன்மதன் இப்படியெல்லாம் பேசினான். சிவபெருமானுக்கு உடம்பு பூரா நெருப்பு. அது எங்கே இருக்கு தெரியுமோ? நம்ம தமிழ்நாட்டில் புள்ளிருக்கு வேலூர்னு ஒரு ஊர். அந்த புள்ளிருக்கு வேலூருக்கு அப்படி சொன்னால் புரியாதே, வைத்தீஸ்வரன் கோயில்னு பேர் இன்னொரு பேர். வைத்தீஸ்வரன் கோயிலில் பெருமான், அவரை பாட வந்த ஒரு புலவர் அழகாக பாடுறார், வைத்தீஸ்வர பெருமானே உன் பொண்டாட்டிக்கு தையல் நாயகின்னு பேர், அவள் உனக்கு மனைவி, உன் உடம்பெல்லாம் நெருப்பு, எப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? தீத்தான் உன் கையிலே, உன் கையில் நெருப்பு. தீத்தான் உன் கண்ணிலே, உன் கண்ணில் தீ. தீத்தானும் உந்தன் திருவாயில், உன் வாயிலே நெருப்பு. அதான் நீ சிரித்த உடனே முற்புறம் எரிஞ்சு போச்சு. தீத்தான் உன் மெய்யெல்லாம், உடம்பெல்லாம் தீ, செந்தடல் புலம்பன்ன மேனி. புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? தீத்தான் உன் கையிலே, தீத்தான் உன் கண்ணிலே, தீத்தானும் உந்தன் திருவாயில், தீத்தான் உண்மையெல்லாம், புள்ளிருக்கு வேலூரா, உன்னை இந்த தையலால் எப்படி சேர்ந்தாள்? அது மாதிரி மன்மதன் அழுதான், பெருமானே நான் எப்படி சிவபெருமான் மேல் அம்பு விடுவேன்? இந்த கரும்பு வில் சிவன் தந்தது, இந்த மலர் பானம் அவன் தந்தது, தீட்டிய மரத்தில் கூறு பார்க்க கூடாது. அலறினான் மன்மதன். பிரம்மா சொன்னார், நீ அவரை மயக்கப் போவதும் சிவபெருமான் செயல்தான், எல்லாம் சிவம் செயல். உதவி செய்வது புண்ணியம், நாங்கள் கேட்கிறோம் தேவ காரியம், நீ உதவி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை சபித்து விடுவேன். யோசித்தான் மன்மதன், பிரம்மாவினுடைய சாபத்தினால் சாவதை விட சிவபெருமானுடைய நெருப்பினால் சாவது புண்ணியம். தீர்மானித்தான், கிளம்பினான். ரதிதேவி கூடவே வந்தாள். கைலாசத்துக்கு போனான். சிவபெருமான் தவத்திலே இருக்கிறார். கரும்புவில் வைத்திருப்பவன் மன்மதன். கரும்புவில் அப்படி வளைச்சான். பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிற்கும் காம இச்சையை உண்டாக்க எண்ணினான். கீழக்கோபுர வாசலுக்கு போனான். பானங்களை விட்டான். நந்திதேவர் காவல் இருக்கிறார். ஒரு ஊங்காரம் செய்தார். மன்மத பானங்கள் வானத்திலேயே நின்று விட்டன. எந்த பறவை மீதும் விழவில்லை, எந்த விலங்கின் மீதும் விழவில்லை. நந்தியம்பெருமான் காலில் விழுந்தான் மன்மதன். பெருமானே, தேவகாரியம், நான் செல்ல வேண்டும், அருள் செய்யுங்கள். பெருமான் சொன்னார், கீழக்கோபுர வாயில் வழியாக போகாதே, மேலக்கோபுர வாயில் வழியாக போ, பெருமானுக்கு இடது புறத்திலே போ. ஏன்? இடப்பக்கம் கருணை, வலப்பக்கம் பேராற்றல் அவனுக்கு. இடது பக்கத்திலே வந்தான். 5 அம்புகளை விட்டான். அவனுக்கு 5 அம்பு. அம்பாள் காமாட்சிக்கு 5 அம்பு. இந்த மன்மதனுடைய அம்பு மயக்கத்தை உண்டாக்கும். காமாட்சியினுடைய 5 அம்பு மயக்கத்தை மாற்றி ஞானத்தை கொடுக்கும். 5 அம்பு மிக்க அலராய் நின்றாள் என்பது நம்முடைய அபிராமி அந்தாதி. அவளுக்கு 5 அம்பு உண்டு, இவனுக்கு 5 அம்பு உண்டு. 5 அம்புகள் விட்டான். பெருமானுடைய மேல் அந்த குடம்பிலே அம்புகள் படுமுன்னாலே ஒரு பார்வை பார்த்தார், நிமிர்ந்தார், நெற்றிக் கண்ணை லேசாக திறந்தார். கையிலை முற்றும் புகை பரவிற்று. மன்மதன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். அணுவை சிதைக்கும் போது புகை வரும், ஆசையை சிதைக்கும் போதும் புகை. அணுவை விட இந்த ஆசை மிக பொல்லாது. அந்த புகை வந்தது. ரதி அழுதாள், பெருமானே இப்படி ஆகிவிட்டதே, செம்பதுமத் திருக்குமரா திருமால் மைந்தா இப்படி ஆகிவிட்டாயே என்று ரதி தேவி அழுதாள். சிவபெருமான் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். தேவர்கள் பார்த்தார்கள், என்ன செய்வது, பெருமானே நீதான் காப்பாற்ற வேண்டும், எப்படி செய்வது. வந்தார்கள், பெருமானுடைய திருவடியில் விழுந்தார்கள். இவனிடத்திலே சரணாகதி அடைந்தால் தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. பிரார்த்தித்தார்கள், பெருமானே ஒரு காலத்திலே நஞ்சை அருந்தினாய் எங்களுக்காக, கங்கையை தாங்கினாய் எங்களுக்காக, இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் பெருமானே. நஞ்சருந்தியும் நதியினைச் சூடியும் நடுநற்று துஞ்சும் வெங்கனல் பறித்தும் வெவ்வழியரை தொலைத்திட்டும் அஞ்சலென்று முன் காத்தனை, இதுவரை எங்களை காப்பாற்றியவன் நீ, இன்றமக்கருளாயேல் தஞ்சம் ஆருளார் தாதையே அல்லது தனையற்கே. அப்பாவைத் தவிர பிள்ளைகளுக்கு அருள் செய்ய யார் இருக்கிறார்கள், பெருமானே நீங்கள் அருள் புரிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், பார்வதியை கல்யாணம் செய்து கொள். சரி, செய்கிறோம், உம் துயர் களைகிறோம். தட்சிணாமூர்த்தி எழுந்தார். பராசக்தியாகிற பார்வதி தவன் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு கிளவேதியராக போய் காட்சி கொடுத்தார். வயதானவர், எவ்வளவு வயசு, ஒரு 5 கோடி வயசு இருக்கும். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ என்று சேக்கிழார் பாடுவார் அல்லவா, அது மாதிரி ஒரு கிள வேதியராக சிவபெருமான் போய் பார்வதிங்கிற அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னால போய் நிற்கிறார். அம்மா என்ன செய்கிறாய். தவன் செய்கிறேன். யாரை குறித்து தவன் செய்கிறாய். அவள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அப்படி திரும்பினாள், பக்கத்திலே தோழி நின்றாள். தோழி சொன்னாள், சிவபெருமானை குறித்து தவன் செய்கிறார். ஏன் அம்பாள் சொல்லவில்லை? கணவன் பெயரை மனைவி சொல்லும் பழக்கமில்லை. அவன் நாமத்தை கேட்டாள், தான் அவனோடு கரைந்து போய்விட்டாள். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகலெடுத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவந்தாளே என்று அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி சிவபெருமானை நினைத்தாள். அப்படியே ஒன்றி போய்விட்டாள். அவன் பெயரை சொல்லக்கூடாது, என் கணவன் பெயரை சொல்லக்கூடாது. பழைய காலத்திலே இப்படி ஒரு பழக்கம் உண்டு, கணவன் பெயரை மனைவி சொல்வது கிடையாது. ஏன் அப்படி? அப்படி சொன்னால் மனசுக்குள்ளே இருக்கிற கணவன் வாய் வழிய வெளியில் போயிடுவான். அவன் வெளியில் போகக்கூடாதான், அவனை மனசுக்குள்ளே வச்சிருக்கணும். சொன்னால் வெளியில் போய்விடுவான் என்று பழைய காலத்து பெண்கள் கணவன் பெயரை சொல்றதே கிடையாது. இந்த காலத்து பெண்கள் சொல்லி பார்க்கிறார்கள், அப்படியாவது அவன் வெளியில் போறானா பார்க்கலாம். இவள் பெயரை சொல்லவில்லை. மாலும் அயனும் காணாத பெருமான் சிவபெருமானை நோக்கி தவன் செய்கிறாள் என்று தோழி கூறினாள். இந்த கணவனார் கேட்டார், ஏம்மா சிவபெருமான் உங்கிட்ட வருவானா? மாலும் அயனும் காணாத பெருமான் அல்லவா, உங்கிட்ட எப்படி வருவான்? பார்வதி சொன்னால், மாலும் அயனும் ஆணவத்தால் தேடினார்கள், பெருமான் வரவில்லை. நான் அன்பினால் தேடுகிறேன், அவர் வந்து காட்சி கொடுப்பார். அவர் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பனும் குடில் புகும் அரசு, அவர் அன்புருவாம் பரசிவம் காட்சி கொடுப்பார். ஓ, என்ன செய்ய போகிறாய்? பெரியவரே, என் தவத்தை கடுமையாக்கப் போகிறேன். பெருமான் காட்சி கொடுக்காவிட்டால் இந்த தவத்திலேயே முழுகிவிடுவேன். பெரியவர் பார்த்தார், ஏமா இதெல்லாம் நடக்கிற காரியமா, நீ என்னமோ சொல்றியே. இவளுக்கு கோபம் வந்தது. பெரியவரே நீங்க என்ன பைத்தியக்காரரா, பித்தம் பிடிச்சு போச்சா, சிவபெருமானை பத்தி இப்படி நினைக்கிறீங்களே, வரமாட்டார்னு உங்களுக்கு என்ன பைத்தியமா? பெருமான் சிரித்தார். பரவாயில்லை, திட்டு என்னை பித்தனே என்று திட்டு. பின்னாலே ஒரு சுந்தரமூர்த்தி திட்டப் போகிறான், அதற்கு இது ஒரு ஒத்திகையாக இருக்கட்டும். திட்டு, சிவபெருமானை நீ அடைவதா? ஏமா உன் வயசுக்கு, உன் அழகுக்கு, உன் பதவிக்கு, உன்னுடைய ராஜகுமாரி என்ற அந்த பெருமைக்கு சிவபெருமான் தக்கவனா? அணிந்திருப்பது தோலாடை, அவன் ஏறி வர்றது ஒரு காளமாடு, அவன் அணிந்திருப்பது முழுக்க பாம்பு. ஒரு மாலை போட்டிருக்கான் தெரியுமா உனக்கு, பூரா சுடுகாட்டு தலை, ஒரு பக்கம் பன்றி கொம்பு. அவன் சாப்பாடு சாப்பிட்றது எதில் தெரியுமா, ஒரு திருவோடு. அது என்ன, பிரம்மாவினுடைய கபாலம் தலை. நஞ்ச சாப்பிட்டவன், காட்டில் இருக்கிறவன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு காதலிக்கிறியே. ஏம்மா அவனை விட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ? கிழவனார் சொன்னார், இவளுக்கு எப்படி இருக்கும் ஐயா, இந்த சிவ நிந்தனையை தட்சன் செய்தான் என்று அதை மாற்றுவதற்காகத்தான் இந்த பார்வதியாக இப்பொழுது பிறப்படுத்தேன். இப்பொழுதும் சிவபெருமானை நிந்திக்கின்றீர்களே. தயங்கினாள், வருந்தினாள், அழுதாள். தாட்சாயணி, அதற்காகத்தான் பார்வதியானேன். இப்பொழுதும் சிவநிந்தனையா? துடித்தாள். விபூதி பூசிய வேஷதாரியே போ என்றார். அவர் போகவில்லை. இவள் அழுதாள், நான் போகிறேன் என்றாள், ஓடினாள். பெருமான் எதிர்த்தாற்போல் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார். காலில் விழுந்தாள். பெருமானே இகழ்ந்தவற்றையெல்லாம் பொறுத்துக்கொள். தெரியாமல் பேசிவிட்டேன் பெருமானே, நான் இகழ்ந்தவற்றை பொறுத்துக்கொள். பெரியவர் கடமை எது தெரியுமா, நாங்கள் செய்த சிறியவர் சிறுமை எல்லாம் பொறுத்தல் உங்கள் கடமை அல்லவா? சிவபெருமானே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், திருமணம் செய்து வாழ்வதை காட்டுவேன் என்றார் சிவபெருமான். பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. ஞானாகரன் முருகப்பெருமான், ஞானாம்பிகை சிவபெருமான், மனைவியாகிற பராசக்தி இப்பொழுது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. எல்லோரும் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள். பார்வதி கல்யாணம் இமயமலையில் நிகழ்கிறது. கல்யாணத்துக்கு ஏற்பாடாகி தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர், கின்னரர், அவளது பேரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஒரு பக்கத்திலே அந்த பகுதி தாழ்ந்து போய்விட்டது. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு உயர்ந்தது. சிவபெருமான் பார்த்தார், அகஸ்திய முனிவரே தென்னாட்டுக்கு செல்லுங்கள், இப்பொழுது கூட்டமெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தமையினாலே வடக்கு தாழ்ந்து விட்டது, தென்கோடு உயர்ந்து விட்டது, நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் சர்வசக்தி வாய்ந்தவர், தென்னாட்டுக்கு செல்லுங்கள். அகஸ்திய முனிவர் புறப்பட்டு தென்னாட்டுக்கு வந்து விட்டார். தென்னாட்டிலே வந்து இவர் கால் வைத்தார், பூமி சமமாயிற்று. ஒரு பொதி பஞ்சு சிறு தங்கக்கட்டி, பொதி பஞ்சு சிறு தங்கக்கட்டிக்கு சமமாய் இடையிலே இருப்பது மாதிரி புதிய மலை அகத்தியருக்கு வழிவிட்டது. புதிய மலையிலே இவருக்கு திருமண காட்சி காட்டப்படும் என்று சிவபெருமான் கூறினார். இப்பொழுது கல்யாண ஏற்பாடுகள் நிகழ்ந்தன. சிவபெருமான் எப்படி உட்கார்ந்திருக்கிறார், முழுக்க பாம்பை போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறார். பெருமாவும் திருமாலும் வந்தார்கள். பெருமானே கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், இந்த பாம்பையெல்லாம் தூக்கி போடுங்கள், மாணிக்க மாலையை அணிந்து கொள்ளுங்கள், புலித்தோல் வேண்டாம், பொன்னாடையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமானை அலங்கரித்தார்கள். எவனை அலங்கரித்தால் அலங்கார பொருள்களுக்கு சிறப்பு உண்டாகுமோ அவனை அலங்கரித்து பார்த்தார்கள். யாரை இனிமேலும் அலங்கரிக்க முடியாதோ அந்த பெருமானை அலங்கரித்து பார்த்தார்கள். அழகாக சிவபெருமான் வந்து வீற்றிருக்கிறார். பக்கத்திலே அம்பாள் பராசக்தி பார்வதியாக வீற்றிருக்கிறார். புரோகிதம் யார் செய்வது, வியாழ பகவானே வந்து உட்கார்ந்தார். பிள்ளையார் பிடிக்கலாமா, என்ன பிடிப்பது, பிள்ளையாரே வந்து உட்கார்ந்தார். பிரம்மா வந்து உட்கார்ந்தார். திருமணம் நடந்தது. சிவபெருமான் உமையோடும் காட்சி கொடுக்கிறார். பாலும் சுவையும் இணைந்தன, மணியும் ஒளியும் இணைந்தன, சந்தனமும் மனமும் இணைந்தன. எல்லோரும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். மன்மதன் மனைவி ரதி தேவி வந்தாள். சிவபெருமான் காலில் விழுந்தாள். பெருமானே, உலகமெல்லாம் மகிழ்ச்சியாயிருக்கிறது, என் கணவன் எரிந்து போய்விட்டானே. பெருமான் கருணையோடு காட்சி கொடுத்தான். ரதி, கவலைப்படாதே, மன்மதனை எழுப்பித் தருகிறேன். உன் கண்ணுக்கு மட்டும் அவன் காட்சி கொடுப்பான், அனங்கனாயிருப்பான். எரிந்து போன ஆசை தீயை மீண்டும் உயிர்ப்பித்தார் சிவபெருமான். அனுபவிக்க அனுபவிக்க துன்பமுற்று ஆணவம் குறையும். அதற்கு ஆசை ஒரு காரணம், அதுவும் வாழ்க்கையில் வேண்டும். எனவே மீண்டும் மன்மதன் உயிர்த்து எழுந்தான். சிவபெருமானுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. ஆகா, இனிமேல் குழந்தை ஒன்று பிறக்கும் என்று நம்பினார்கள். சிவபெருமான் சக்தியை கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார். மங்கையோடிருந்தே யோகு செய்வானை என்பது நம்ம தேவாரம். இப்பவும் தவத்தில் உட்கார்ந்துட்டார். இனிமே என்ன செய்யறது? குழந்தை பறக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். இது நமக்கு சரி, சிவபெருமானுக்கு சரியா? அவர் நம்மள மாதிரி உடம்புள்ளவரா? அது ஞானமயமான தேகம், என்ன செய்வது? தேவர்கள் மீண்டும் வருத்தத்தில் ஆழ்ந்தார்கள். சிவபெருமான் தவத்தை தொடர்ந்தார். பார்வதி திருமணமாகி பல நாட்களான பிற்பாடும் சிவபெருமான் தன் கருணையை காட்டவில்லையே என்று தேவர்கள் வருந்தினார்கள். சிவனையாம் வெறுத்தல் குற்றம், சிறந்த நோன்பு இயற்றிடாதே, தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கது என்றார். சிவபெருமானை நாம் வெறுக்கக்கூடாது. நாம் நோன்பு ஒழுங்காக இயற்றவில்லை, நாம் தவறு செய்து விட்டோம் என்று நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும் என்று தேவர்கள் வருந்தினார்கள். வாயு தேவனை அனுப்பினார்கள். சிவபெருமான் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வா. அவர் தவத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து வா. வாயு தேவன் மெதுவாக சிவபெருமான் நிலையை காண்பதற்கு ஒற்றன் மாதிரி வந்தான். நந்தியம்பெருமான் அறிந்து கொண்டார். ஒரு ஊங்காரம் செய்தார். வாயு தேவன் மயங்கி வீழ்ந்தான். தேவர்கள் வந்தார்கள். நந்தியின் அடியில் விழுந்தார்கள். சிவபெருமானை பார்த்தார்கள். சிவபெருமான் திருவடியில் விழுந்து அலறினார்கள். பெருமானே, நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும். சிவபெருமான் கண்ணை திறக்கிறார். என்ன வேண்டும் கேளுங்கள். பெருமானே, ஆதியும் நடுவும் ஈரும் இல்லாதவன் நீ, அருவமும் உருவும் ஒப்பும் இல்லாதவன் நீ, வரவு போக்கு இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் கடந்தவன் நீ, வேதங்களால் பேசப்பட முடியாத மாதிரி தாண்டி நிற்பவன் நீ. விமலனே, ஒரு பிள்ளையை நீ, உன்னை போன்ற பிள்ளையை தர வேண்டும் என்று வேண்டினார்கள். அற்புதமான வாக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார்.
ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பம் துன்பும் இன்றி வேதம் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தருள் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றாரு.
உனக்கு சமானமாக ஒரு பிள்ளையை தர வேண்டும். வேறு மாதிரி சொன்னால், நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும். அவனுக்கு சமம் கிடையாது. அவன் தனக்கு உவமை இல்லாதவன். நீயே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமான் பார்க்கிறார், உரிய நேரம் வந்துவிட்டது. சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம் என்பது மேல் நோக்கிய முகம், அது பளிங்கு நிறத்திலே இருக்கும். அருள் செய்வது அதன் தொழில். தற்புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம், அது பொன்னிறத்திலே இருக்கும். மறைத்தல் தொழில் செய்யும். அகோரம் என்பது தெற்கு நோக்கிய முகம். அது சாம்பல் நிறத்திலே இருக்கும், அழித்தல் தொழிலை செய்யும். வாமதேவம் என்பது வடக்கு நோக்கிய முகம், அது சிவப்பாயிருக்கும், காத்தல் தொழில் செய்யும். சத்யோஜாதம் என்பது மேற்கு நோக்கிய முகம், அது வெள்ளையாயிருக்கும், படைத்தல் தொழிலை செய்யும். ஆக ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று ஐந்து முகங்கள் அவனுக்கு வெளிப்பட தோன்றக்கூடியவை. இதோடு கீழ் நோக்கிய முகம் ஒன்று உண்டு, அதற்கு அதோமுகம் என்று பெயர். அதோமுகம் என்றால் கீழ் நோக்கிய முகம். அதோகதியாகிவிட்டான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது மாதிரி கீழ் நோக்கிய முகம். எம்பெருமான், சிவபெருமான் ஆறு முகத்தோடு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார்.
வந்திக்கும் மலரால் ஆதிவானவர் உரைத்தல் கேள புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்கு நிகர்மை
நாம் புதல்வனை தருவோம் என்று எம்பெருமான் தன்னுடைய பழைய திருமுகங்கள் ஆறையும் ஏற்றுக்கொண்டான். ஆறு முகங்கள், ஆறு முகங்களிலே இருந்து ஆறு தீப்பொறிகள் பறந்தன. உலகமெல்லாம் நடுங்கிற்று. ஆறு பொறிகள் வான்வழியாக செல்லுகின்றன. வாயு தேவனும் அக்னி தேவனும் இதை சுமந்து செல்லட்டும் என்று சிவபெருமான் கூற, வாயுவும் அக்னியும் நடுங்க அதை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை தந்தோம் என்று சிவபெருமான் தர, வாயு பகவானாகிற காற்றும் அக்னி பகவானாகிற நெருப்பும் வானமாகிற ஆகாயத்தின் வழியாக ஆறு பொறிகளை சுமந்து சென்று கங்கையாகிற தண்ணீரில் விட கங்கை அதை ஆற்ற மாட்டாமல் சரவண பொய்கையாகிற மண்ணிலே விட்டாள். ஆக ஐந்து பூதங்கள் ஒன்றாய் சேர்ந்து விட்டன. வாயு என்பது காற்று, அக்னி என்பது நெருப்பு, வான வழி, கங்கை என்பது தண்ணீர், சரவண பொய்கை மண். ஆறு தீப்பொறிகள் ஐந்து பூதங்களின் வழியாக வந்தன. ஆறு குழந்தைகளாக காட்சி கொடுத்தன, விரிந்தன. பிரபஞ்சம் என்றால் விரிவது என்று பொருள். பஞ்சம்னா அஞ்சு, அஞ்சு பிரன்னா விரிவது. இந்த அஞ்சு பூதங்களும் விரிவாயிருப்பதனாலே பூமிக்கு பிரபஞ்சம்னு பேர். பிரன்னு சொன்னா இறைவன் அருளால் மிக சிறப்பாக விரிவடைவது. பிரசாதம்னா மிக சிறப்பான சாதம். பிரகாரம்னா சிறப்பான வட்டம், வட்டமான மாலை. பிரவசனம்னா மிக சிறப்பாக அருளால் விரிவடைந்த பேச்சு. பிரபஞ்சம்னா அஞ்சு பூதங்களால் உண்டானது. அஞ்சு பூதங்களால் உண்டான உலகை காக்க வந்த முருகன் அஞ்சு பூதங்களின் வழியே வந்து மண்ணிலே அமர்ந்து விட்டான். இதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமியை கம்பன் பேசுவான். சிவன் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி. சிவபெருமான் பஞ்சபூதமாகவே தொடர்பு கொள்வார். ஆஞ்சநேய சுவாமியும் இந்த ஐந்தோடு தொடர்பு உள்ளவர். அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாறு ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்பது கம்ப சித்திரம். சிவபெருமான் இப்பொழுது ஆறு முகங்களிலே இருந்து தீப்பொறிகளை உண்டாக்க, அவை ஆறு குழந்தைகளாக மாற சரவணத்திலே போய் ஆறு குழந்தைகளும் அமர்ந்தன. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அறுமுக உருவாய்த் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமலப்போதில் வீற்றிருந்தருளினானே. மறைகளின் முடிவினாலும் வாக்கினாலும் மனத்தினாலும் அளக்க உண்ணாத சிவபெருமான் சரவணத்திலே போய் ஆறு குழந்தையாய் காட்சி கொடுக்கிறான். அவதாரம் இப்பொழுது நிகழ்கிறது. முருகப்பெருமானுடைய அவதாரம். அவதாரம்னு சொன்னாலும் அது எப்படி தெரியுமோ, மறைஞ்சது மீண்டும் தோன்றுவது போலே. நேற்று சூரியன் மறைஞ்சான், இன்னைக்கு காலையிலே உதித்தான். அந்த வார்த்தையை வைக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அற்புதமான வாக்கு.
பருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக
என்பது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அற்புதமான அமுத வாக்கு. அருவமும் உருவும் ஆனவன் பெறுவான், அனாதியாய் பலவாய் ஒன்றாய் இருப்பவன் பெறுமான், பிரமமாய் நிற்கக்கூடியவன் பெறுமான். அவன் ஒரே வடிவத்தை எடுத்துக்கொண்டான். எப்படி பிறந்தான்? இந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம். ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. பிறக்கிற போது குழந்தை பிறந்துருச்சுன்னு தான் சொல்லுவானே தவிர பேரை வச்சு ராமசாமி பிறந்துட்டான்னு சொல்லுவான் இல்லை. இது பேரே வருது. ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன். ஏன் இந்த பெருமான் பெயருக்கு சொந்தக்காரன். முன்பு இருந்தவன் இப்பொழுது பிறக்கவில்லை, மறைந்தவன் உதிக்கிறான். பிறக்கும் பொழுதே இந்த பெருமான் வேரோடு பிறக்கிறான், மறைந்தவன் இப்பொழுது உதிக்கிறான். இந்த கடைசி ரொம்ப முக்கியம். ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன்ல ஒரு ஊனா, உலகத்தில் ஒரு ஊனா, உய்யம் அது உய்ய அதில் ஒரு ஊனா. இந்த மூணு உகரம் இருக்கு. என்ன அர்த்தம்? உகரம் என்பது காப்பாற்றுவது, அகரம் என்பது படைப்பது, உகரம் என்பது காப்பாற்றுவது, மகரம் என்பது ஒடுக்கிக் கொள்வது. ஓம்ங்கிறது இந்த அகர உகர மகரம். நம்ம கடவுள்கிட்ட போய் நீ என்னை படைப்பாயாகன்னு கேட்கறது இல்லை. கடவுள்கிட்ட போய் என்னை ஒடுக்கிக்கொள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியமும் கிடையாது. என்ன கேட்கிறோம்? கடவுளே காப்பாற்று. உகரம் என்பது காப்பாற்றக்கூடிய எழுத்து. அதனால தான் தமிழ் நூற்கள் பழைய புதல் பாட்டுக்கள் உகரத்தில் தொடங்கும். உலகம் யாவையும் தாமுள வாக்களும் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் உலகம் உவப்ப வள நேர்வுதிரிதரு திருமுருகாட்டுப்படை. ஆக இப்படியே ஒன்னொன்னும் தொடங்கும். உலகம் ஊனாவில் தொடங்கும். இந்த மூணு ஊனாவும் காப்பாற்றுவது. கடவுள் நம்மை மூன்று நிலைகளில் காப்பாற்றுகிறார். ஆரம்பத்தில் நம்ம அறிவில்லாம அறியாமையில் கிடந்தோம். இப்போ கொஞ்சம் அறிவும் அறியாமையும் சேர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் முற்றறிவு வருமானால் முழுக்க அறிவுமயமாய் இருக்க போகிறோம். நமக்கு மூணு நிலை. ஒன்று அறியாமை, ரெண்டு இப்பொழுது அறிவும் அறியாமையும், மூன்றாவது முற்றறிவு. இந்த மூன்றிலும் காப்பாற்றக்கூடியவன் முருகப்பெருமான் என்று காட்டுவது போலே மூன்று உகரங்களை வைத்து உதித்தனன் உலகம் உய்ய என்றார். நேற்று இன்று நாளை, நேற்றும் காப்பாற்றியவன் முருகன், இன்றும் காப்பாற்றுபவன் முருகன், இனியும் காப்பாற்றப் போபவன் முருகன் என்று காட்டுவது போலே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று பாடினார் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆறு குழந்தைகள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் தவஞ்செய்தார்கள், வளர்த்தார்கள். ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்கள் வளர்த்தார்கள். அதனாலே இவனுக்கு கார்த்திகேயன் என்று பெயர். பம்பாயிலே முருகனுக்கு கார்த்திக் சுவாமி என்று பெயர். இவனுக்கு கார்த்திகை நாள் விரதம் சிறப்பானது. குமரகுரு கார்த்திகை பெருமாளே என்று திருப்புகள் பேசும். கங்கை சுமந்தமையினாலே இவனுக்கு காங்கேயன் என்று பெயர். சரவணத்தில் வந்ததுனாலே சரவணபவன் என்று பெயர். ஏன் கந்தன்னு பேர் தெரியுமோ? அம்பாள் பராசக்தி வந்தால் இந்த குழந்தையை பார்த்தால் கையால் எடுத்து அணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்தாள். ஆறு உடம்பையும் ஒன்னா சேர்த்தாள். ஆறு தலை, 12 கரங்கள், ஒரே உடம்பு. அம்பாளால் சேர்க்கப்பட்டவன். அதனாலே இவனுக்கு கந்தன் என்று பெயர் வந்தது. எல்லாவற்றுக்கும் பற்றுக்கோடாய் இருப்பவன் கந்தன் என்று கூறப்பட்டான். ஆறு குழந்தைகள் அந்த ஆறு கார்த்திகை மாதர்களுக்காக விளையாடின. ஆடவோர் உருவம், செங்கை அறையவோர் உருவம், நின்று பாடவோர் உருவம், நாடி பார்க்கவோர் உருவம், ஆங்கண் ஓடவோர் உருவம், ஒருவால் ஒழிக்க ஓர் உருவம், யாண்டும் தேடவோர் உருவம். ஆக சிவன் மகன் புரிதலுற்றான் பெருமான். ஆறு உருவங்களை எடுத்துக்கொண்டு கார்த்திகை மாதர்களோடு விளையாடினான். மீனாட்சி அம்மை பராசக்தி பார்வதி வந்தாள், கையால் எடுத்து அணைத்தாள், கந்தன் என்று பேர் வைத்தாள், பால் ஊட்டினாள். பால் வடிந்தது. அந்த பாலை பராசர குமாரர்கள், மீனாக திரிந்தவர்கள் அருந்தினார்கள். மீண்டும் குழந்தைகளாக மாறினார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு சென்று தவஞ்செய்யுங்கள், முருகன் அருள் புரிவான் என்று சிவபிரான் கூற பராசர முனிவரின் பிள்ளைகள் திருப்பரங்குன்றத்துக்கு சென்றார்கள். முருகப்பெருமான் ஆறுமுகத்தோடு காட்சியளிக்கிறான். தமிழ் எழுத்துக்களின் வடிவம் முருகப்பெருமான். தமிழ் எழுத்துக்களை கஷடசபர, ஞனன நமன, ஜரல வளல என்று மூன்று ஆறாக பிரிக்கிறோம். வல்லினம், வெல்லினம், இடையினம். முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கம் ஆறு கை, இன்னொரு பக்கம் ஆறு கை, நடுவிலே ஆறு தலை. ஆக இந்த 3 6 18 இது அவனுடைய மெய்யெழுத்துக்கள். கஷட தவற ஞன நமன ஜரல வளல 18 மெய்யெழுத்துக்கள். உயிரெழுத்து தமிழ்ல எத்தனை? சொல்றமே 12 எழுத்து உயிரெழுத்து. இந்த 12 எழுத்துல அ இ உ ஏ ஓ இந்த 5 குறி, ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ இந்த 7 நெடில், நெடில் 7, குறில் 5. முருகப்பெருமானுக்கு 12 கண்கள். அது எப்படி 12 கண்ணு? சிவபெருமானுக்கு 5 முகம், ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். இந்த 5 முகத்துக்கு 10 கண்ணு. இந்த 10 கண்ணில் 5 சிவத்துக்கு, 5 பராசக்திக்கு. அப்ப சிவத்துக்கு 5 கண்ணு. இதுல அதோ முகம் சிவத்துக்கே உரியது, அதுல உள்ள கண்ணு 2. ஆக சிவத்துக்கு 7 கண்ணு, சக்திக்கு 5 கண்ணு. சக்தி என்பது குரில், சிவம் என்பது நெடில். முதலில் குரில், பின்னால் நெடில். முதலில் தாய், பின்னால் தான் தந்தை. தாய் காட்டத்தான் தந்தையை அறிகிறோம். குரில்ல இருந்துதான் நெடில் வரும். இந்த 5 பராசக்தியின் வடிவான 5 கண்கள். ஆ இ ஊ ஏ ஓ ஐ ஔ இந்த 7 சிவபெருமானுடைய கண்கள், நெடில். எனவே 12 உயிரெழுத்துக்கள் 12 கண்களாக முருகப்பெருமானுக்கு மாறின. கஷட தவற ஞன நமன யரல வளல 3 6 18 மெய்யெழுத்துக்கள் அவனுடைய கரங்களாகவும் தலைகளாகவும் மாறின. எல்லாம் சரி, இந்த ஆயுதம் எடுத்து ஒண்ணு கையில இருக்கு அக்கண்ணா, அது என்ன செய்கிறது? தமிழர்கள் பார்த்தார்கள், அதை ஒரு ஆயுதமாக மாற்றி வேற்படையாக்கி எம்பெருமான் திருக்கரத்தில் கொடுத்து விட்டார்கள். வீட்டுல பேர் வைக்கிற பொழுது வேலாயுதம்னு பேர் வைப்போம், அது படைக்கல நாயகம் எம்பெருமான் முருகப்பெருமான், தமிழ் எழுத்துக்களின் வடிவம். அதனால்தான் அந்த பெருமானுக்கு அவ்வளவு சிறப்பு. தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல. பெருமானுடைய தோற்றம் சிவபெருமானுடைய மறுவடிவம், அவ்வளவுதான். அவனுக்கு ஆறு குணங்கள் உண்டு. என்ன ஆறு குணங்கள்? முற்றறிவு, வரம்பில்லாத இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் நீங்குதல், முடிவில்லாத பேராற்றல், எல்லோருக்கும் அருள் செய்யும் பேரருள், தம் பயம் உடைமை, அனைத்தையும் தம்மோடு இணைத்து கொள்ளக்கூடிய பேராற்றல். இந்த ஆறு குணத்தை உடையவன் முருகப்பெருமான். சிவம் வேறு, முருகன் வேறு அல்ல. நெய்யால் வெண்ணெய்க்கு பெருமை, ஆடையால் நூலுக்கு பெருமை, சுக்கால் இஞ்சிக்கு பெருமை, தாலியால் தங்கத்துக்கு பெருமை. நெய் சாப்பிட்றதுனாலதான் வெண்ணைக்கு சிறப்பு, ஆடையா மாத்தினதுனாலதான் நூலுக்கு சிறப்பு, ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க சுக்கா மாத்தினா இஞ்சிக்கு பெருமை, தங்கத்தை தாலியாக மாற்றினால் தங்கத்துக்கு பெருமை. அது மாதிரி முருகப்பெருமானால் சிவபெருமானுக்கு பெருமை. தங்கம் கட்டியாக இருந்தால் சிவம், தங்கம் தாலியாக மாறினால் முருகப்பெருமான். ஆக முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்கிறார். தமிழ் கடவுள் தமிழ் பாடுவதற்காக திரு அவதாரம் செய்கிறான். சங்கத்தமிழின் தலைமை புலவன் திரு அவதாரம் செய்து விட்டான். சின்ன குழந்தை கைலாசத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது. சில திருவிளையாடல்கள், அவனுக்கு எல்லாம் விளையாட்டு, நமக்கு எல்லாம் வினையாட்டு. அவன் விளையாடுகிறான் திருக்கயிலாயம் முதல் கோபுரவாசல். செவ்வேள் பெருமான் குழந்தையாக விளையாடி கொண்டிருக்கிறான். எல்லோரும் கும்பிடுகிறார்கள். நான்முகம் படைத்த பிரம்மா அங்கிருந்து வர்றார். பிரம்மா படைத்தற் கடவுள். அவருக்கு நாலு பக்கத்திலேயும் நாலு தலை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அதனாலே அவருக்கு திக்குவாயன் ஒரு பேரு. அது என்ன திக்குவாயன்? வேதம் சொல்றவனா திக்குவாயன்? ஆமாம். எப்படி? ஒரு திக்குக்கு ஒரு வாய், கிழக்கு திக்கிலே ஒரு வாய், மேற்கு திக்கிலே ஒரு வாய், வடக்கு திக்கிலே ஒரு வாய், தெற்கு திக்கிலே ஒரு வாய். திக்குகள் தோறும் வாயுடையவன் ஆனமையினாலே அவனுக்கு திக்குவாயன் என்று பெயர். அந்த நான்குகன் பிரம்மா வரும் பொழுது முருகப்பெருமானை பார்க்கிறார். சிவனும் முருகனும் ஒன்று என்று அந்த அறிவுக்கு எட்டவில்லை. என்ன சின்ன குழந்தை தானே என்று கொஞ்சம் எண்ணிவிட்டார். வணங்காமல் போய்விட்டார். முருகனும் சிவனும் ஒன்று என்ற ஞானம் அறிஞர்களுக்கு உண்டாகும். பிரம்மாவுக்கே அந்த மாயை மறைத்து விட்டது. சிவனுடைய பிள்ளை தானே, முருகன் வேறு தானே, குழந்தை தானே என்று விலகி போய்விட்டார். முருகப்பெருமான் அழைக்கிறார், இங்கே வா. வந்தார், கையெடுத்து கும்பிட்டார். நீ யார்? பிரம்மா. என்ன தொழில் செய்கிறாய்? படைத்தல் தொழில் செய்கிறேன். ஓ, உலகத்தை படைக்கிறாயா? படைப்பதற்கு அடிப்படை என்ன? அடிப்படை வேதங்கள். உனக்கு வேதம் வருமா? எனக்கு வேதன்னே பேரு, வேதம் வரும். எங்கே வேதத்தை சொல்? ஓம் என்று வேதத்தை சொல்லும் முன்னாலே ஓம் என்று தொடங்கினார் பிரம்மா. ஓம் என்பது பிரணவம், ஓம் என்பது தாரக மந்திரம். தாரகம்னா தாண்டச் செய்வதுன்னு அர்த்தம். பிறவி கடலை தாண்டச் செய்வது ஓம். யாழ்ப்பாணத்திலே ஆம் என்று சொல்ல மாட்டார்கள், ஓம் என்று மந்திரத்தைத்தான் சொல்வார்கள். முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் சொன்னனே, ஒரு முகம் நா என்ற எழுத்து, ஒரு மகம் மா என்ற எழுத்து, ஒரு மகம் சி என்ற எழுத்து, ஒரு மகம் வா என்ற எழுத்து, ஒரு மகம் யா என்ற எழுத்து. ஆக நமசிவைய அஞ்சு எழுத்து, அஞ்சு முகம். ஓம் என்பது அவனுக்கு இன்னொரு முகம். ஆக ஓம் நமசிவாய என்பது ஆறு முகம். முகங்களில் ஒன்று ஓம். அந்த ஓங்கார பொருளை முருகப்பெருமான் யாரை நோக்கி கேட்கிறார்? பிரம்மாவை நோக்கி கேட்கிறார். அவனுக்கு தெரியவில்லை. முகத்தில் ஒன்றதாய் அவ்வெழுத்துடையதோர் முருகன் நகைத்து முன் எழுத்தினுக்கு உரை பொருள் என நவில மிகைத்த கண்களை விழித்தனன் வெள்கினன் விக்கி திகைத்து இருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே திகைத்திருந்தனன் கண்டிலன் அப்பொருள் திறனே அவன் திகைத்தான் விழித்தான் விட்கப்பட்டான் வேதம் தெரியும் இந்த ஓங்காரத்து பொருள் தெரியாதே என்று பிரம்மா திகைத்து போய்விட்டார் தாரக பிரம்மம் ஓங்காரம் அது தெரியாமல் எப்படி படைப்பது காசி தன்னிடை முடிபவர்க்கு எம்பிரான் கடரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான் என்று பேசுவார்கள் காசியிலே இறப்பவர்களுக்கு எம்பெருமான் சொல்லக்கூடிய தாரகம் ஓங்காரம் இது தெரியாத நீ படித்தவன் என்று கூறிக்கொள்ளலாமா நாமெல்லாம் வெட்கப்பட வேண்டும் ஆனானப்பட்ட பிரம்மாவுக்கே அது தெரியலன்னா நமக்கு என்ன தெரியும் அவளது படித்தவன் பிருமன் சரஸ்வதியை நாக்கிலே உடையவன் தலைமகள் கணவன் தலைமகள் தலைவன் அவருக்கே அது தெரியவில்லை இந்த ஓங்காரத்தின் பொருள் தெரியாவிட்டால் நீ எப்படி சிருஷ்டி செய்வாய் முருகப்பெருமான் கேட்கிறார் சிட்டி செய்வது இத்தன்மையதோ என குட்டினான் அயன் நான்கு மாமுடிகளும் குடுங்க முருகப்பெருமான் நாலு தலையிலையும் குட்டினானா தூளி நாலு சிறமோடு சிகை தூளி பட தாளமிடும் இளையோனே அது ஏதோ தாளம் போட்டாப்புல இருந்துச்சான் அருணகிரிநாத சுவாமி சொல்றார் சிட்டி தொழுதனை செய்வதங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்பது கந்தர் கலிவன்பார் முருகப்பெருமான் அவன் தலையிலே குட்டினார் திருவடியால் ஏற்றினார் அந்த ஆணவம் போயிற்று அவன் சிறையிலே போட்டுவிட்டார் பக்கத்திலே இருந்த வீரவாகு தேவர் அது யார் வீரவாகு தேவர் அவர் வரலாற்றை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அந்த வீரவாகு தேவர் பக்கத்திலே இருந்தவர் முருகப்பெருமானை பார்க்கிறார் பெருமானே இவனை சிறையில் அடைத்து விட்டால் படைத்தல் தொழிலை யார் செய்வது முருகப்பெருமான் சிரிக்கிறார் கவலைப்படாதே நாம் படைத்தல் தொழிலை செய்வோம் திருச்செந்தூர் பெருமான் படைத்தல் தொழிலை செய்கிறார் கையிலே அந்த ருத்ரனுடைய அற்புதமான அந்த கண்களாயிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை எடுத்துக்கொண்டார் படைக்கத் தொடங்கினார் அவரால் படைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்குரிய உடம்புகள் எல்லாம் தூய்மையாயிருந்தன எல்லோரும் தவத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் பிரம்மா படைச்சா நல்லது கெட்டது சேர்ந்து வரும் முருகப்பெருமான் ஞானமயமாய் இருப்பவர் படைத்தால் எல்லாம் ஞானிகளாக மாறி போய்விட்டார்கள் எல்லாம் ஞானத்தோடு தவஞ்செய்ய தொடங்கி விட்டார்கள் யாருக்கு வேலையில்லை காப்பாற்றக்கூடிய பெருமாளுக்கு வேலையில்லை அழிக்கக்கூடிய ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை எம்பெருமான் மூன்று வேலையையும் தானே எடுத்து கொண்டு விட்டான் திருச்செந்தூரிலே இப்பொழுது மாசி திருவிழாவிலும் ஆவணிப்பெருந்திருவிழாவிலும் பார்க்கலாம் எம்பெருமான் வெள்ள சாத்தி வருவார் எல்லாம் வெள்ளை ஆடை வெள்ளை மலர்கள் வெள்ளை அவரை கும்பிடக்கூடிய அடியார்கள் மனம் வெள்ளை எல்லாம் வெள்ளையா வருவார் அது படைப்பதற்கு அடையாளம் பின்னாலே பச்சையாக வருவார் எல்லாம் பச்சையாக இருக்கும் அது காப்பாற்றுவதற்கு அடையாளம் மூன்றாவது சிவப்பு சாத்தி வருவார் அது ஒடுக்குவதற்கு அடையாளம் மூன்றும் நான் தான் அயனும் அரியும் அரணும் நான் தான் அகரமும் ஆகி அதிபடும் ஆகி என்று நம்முடைய திருப்புகள் பாடுவது மாதிரி மூன்றும் நான் தான் என்று காட்டக்கூடியவன் திருச்செந்தூர் பெருமான் திருமால் சிவபெருமான்பால் சென்றார் எனக்கு வேலையில்லை பிரம்மா முன்னாலேயே சிறைப்பட்டு விட்டார் ருத்ரமூர்த்திக்கு வேலையில்லை எல்லோரும் சொன்னார்கள் ஆன்மாக்கள் வினை தீர வழி கிடையாது நல்லது தீயதை அனுபவித்தால் உடம்பு எடுத்தால்தான் வினை கடன் தீரும் வினை தீர வழியில்லை முருகன் படைக்கக்கூடிய அனைத்தும் மிகச் சிறந்த ஞானிகளாக படைக்கிறானே நாங்கள் என்ன செய்வது சிவபெருமான் அங்கே இருந்த நந்தியம்பெருமானை அனுப்பினார் பெருமனை சிறைவிடச் சொல்லுங்கள். தந்தையம் பெருமான் இங்கே வந்தார். உருக குழந்தை கேட்டது என்ன வேண்டும்? அப்பா அனுப்பினார் பெருமாவை சிறைவிட வேண்டும் என்பது அப்பாவினுடைய விருப்பம். அப்படியா? சிறைவிட முடியாது. தவறு செய்தவனுக்கு தண்டனை தரத்தான் வேண்டும். நீ நின்றால் உன்னையும் சிறையில் போட்டு விடுவேன் என்றது ஞான குழந்தை. நந்தியம் பெருமான் ஓடினார். சிவபெருமானே வந்து விட்டார். முருகா அப்பா, பிரம்மாவை சிறையில் இருந்து நீக்கம் செய். அப்பா, அவர் தவறு செய்தவர். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்காவிட்டால் சமுதாயம் கெட்டு போய்விடும். அவரை தண்டிக்க வேண்டும். இல்லை அப்பா, அவர் இப்பொழுது திருந்தி விட்டார். இந்த தவச்சாலையை நீ அறச்சாலையாக்கக்கூடியவன். வெளிவிடு, நான் சொல்லுகிறேன். எனக்காக அவரை வெளியில் விடு. அப்பா, நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச முடியாது. பிரம்மா வெளியில வந்தார். ஆணவம் அழிந்தது, எல்லா ஆணவமும் அழிந்தது. நமக்கு ஆணவம் தான் ரொம்ப பொல்லாது. இந்த நானுங்கிறது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. ராத்திரி பகல அதிகமா சொல்ற வார்த்தை என்ன? ஆய்வு செய்தார்கள் அமெரிக்காவில், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை நான் 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 நான். இந்த திமிரு தான் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இந்த ஆணவத்தினாலே நம்ம பல தப்புகளை செய்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு புலவர், பொய்யாமொழி புலவர்னு அவருக்கு பேர். அவருக்கு கொஞ்சம் இந்த ஆணவம் அதிகம். சிவபெருமானை கும்பிடுவார், சிவபெருமானை பாடுவார். ஒருத்தர் வந்தார், ஐயா முருகனை பாடுங்கள். அவர் சொன்னார், முருகனை பாட மாட்டேன். அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, இந்த ஆணவம் கொஞ்சம் வார்த்தையை அதிகமாக போட்டு விட்டது. சொன்ன வார்த்தை நமக்கு தலைவன், சொல்லாத வார்த்தைக்கு நாம் தலைவன். இவர் சொல்லிவிட்டார். என்ன சொன்னார் தெரியுமோ? முருகனை பாடமாட்டேன்னு சொல்றதோட உன்னை சேர்த்தார், கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. சிவபெருமான் கோழி, முருகப்பெருமான் குஞ்சுன்னு அர்த்தமா. இப்படி சொல்லிவிட்டார், பாடலை. முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டான், அப்படியா இரு, உன்னை பாட வைக்கிறேன்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.